Thank you, sisters, for that.
அந்த பாடலுக்காக நன்றி சகோதரிகளே. இப்பொழுது உங்களோட பேசுவது எனக்கு எனது சாக்கியம். எனது குறிப்புகளின் முடிவில் இரு தொடர் பாடல்கள் கோ ஃபோர்த் வித் ஃபெய்த் மற்றும் அஸ் சிஸ்டர்ஸ் இன் ஜாயின் சேர்ந்து செய்குழு நம்மை மகிழ்விக்கும். பின்பு ஒத்தாசை சங்க ஆலோசகர் சகோதரி கேரல் எம் ஸ்டீவன்ஸ் நம்முடைய பேசுவார். அவரை தொடர்ந்து ஒத்தாசை சங்க இரண்டாம் ஆலோசகர் சகோதரி லிண்டா ஹெஸ் ரீவ்ஸ் பேசுவார். பின்பு சேர்ந்து செய்குழுவும் கூட்டத்திலும் இணைந்து நின்று ஐ வில் கோ வேர் யூ வாண்ட் மீ டு கோ என பாடுவார்கள்.
என்னுடைய இருதயத்தை தொட்ட ஒரு கதையை பகிர்ந்து கொள்வதில் நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு மாலை பொழுதியில் ஒரு மனிதன் அவனது 5 ஆடுகளை இரவிற்கு கூட்டுக்குள் வர அழைத்தான். அவன் சாதாரணமாக வாருங்கள் என்று அழைத்த போது உடனே 5 தலைகளும் நிமிர்ந்து பார்த்து அவனை நோக்கி திரும்பியதை அவனுடைய குடும்பத்தினர் மிகுந்த ஆர்வத்தோடு கவனித்துக் கொண்டிருந்தனர். 4 ஆடுகள் அவனை நோக்கி மிக வேகமாய் ஓடின. மிகுந்த அன்பான கரிசனத்தோடு 4 ஆடுகளின் ஒவ்வொன்றையும் தலையையும் அவன் தட்டினான். அவனுடைய குரலை ஆடுகள் அறிந்து அவனை நோக்கின. ஆனால் 5வது ஆடு ஓடி வரவில்லை. ஒரு பெரிய பெண் ஆடான அது முரடாயும் வழி தப்பி போவதாயும் எப்போதும் பிற ஆடுகளை வழித்தவரை நடத்துவதாகவும் அதை பற்றி புகார் செய்த அந்த சொந்தக்காரர் சில வாரங்களுக்கு முன்பு தான் அதை கொடுத்தார். புதிய சொந்தக்காரர் ஆட்டை ஏற்றுக்கொண்டு சேர்ந்து தங்க அது கற்றுக்கொள்ளும் என ஒரு சில நாட்களுக்கு அவனுடைய சொந்த களத்தில் கட்டி கவித்தான். இறுதியாக அவன் கழுத்தில் ஒரு சிறிய கயிறு மட்டுமே கட்டப்பட்டு இனியும் அம்பில் கட்ட வைக்கப்படாதவரை அவனையும் பிற ஆடுகளையும் நோக்க பொறுமையாக அதற்கு அவன் கற்றுக் கொடுத்தான். அன்று மாலை அவனுடைய குடும்பம் கவனித்துக் கொண்டிருந்த போது அந்த மனிதன் களத்தில் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த பெண் ஆட்டை நோக்கி நெருங்கி மீண்டும் மென்மையாக சொன்னான், வா, இனிமேல் உன்னை கட்ட மாட்டேன், நீ சுதந்திரமாக போகலாம். பின்னர் அன்புடன் அணுகி அதன் தலையின் மேல் அவனுடைய கையை வைத்து அதனுடன் திரும்ப நடந்து மற்ற ஆடுகளின் கூட்டை நோக்கி நடந்தன. அந்த கதையின் மூலத்தில் உடன்படுக்கையை கை கொள்வதை பற்றி ஒன்றாக கற்றுக்கொள்ள இன்றிரவு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவ நான் ஜெபித்துகிறேன். உடன்படுக்கைகளை செய்து அவைகளை கை கொள்வது என்பதும் பரலோகத்தில் உள்ள நமது பிதாவுடனும் இயேசு கிறிஸ்துவுடனும் நம்மை இணைக்க தேர்ந்தெடுப்பது என்பது அர்த்தமாகிறது. அது இரட்சகரை பின்பற்ற பொறுப்பெடுப்பதும் என்பது. அது அவரில் நம்பிக்கை வைத்து பாவ நிவர்த்தியின் அளவிட முடியாத வரத்தின் மூலமாக நம்மை விடுவிக்க அவர் கிரத்தை செலுத்தினார். ஒரு உடன்படிக்காக என்பது ஒரு கட்டப்படுகிற ஆவிக்குரிய ஒப்பந்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அவருடைய குமாரனின் வழியான ஒரு குறிப்பிட்ட வழியில் நாம் வாழ்வோம், சிந்திப்போம், நடப்போம் என நமது பிதாவாகிய பிதாவிடம் ஒரு பணிவான வாக்களிப்பு. அதற்கு பதிலாக மகத்தான நித்திய ஜீவனை பிதா குமரன் பரிசுத்த ஆவி நமக்கு வாக்களிக்கிறார்கள் என மூப்பார் ஜெப்ரி ஆர்லன் விவரித்தார். அந்த கட்டப்படுகிற ஒப்பந்தத்தில் நிபந்தனை கர்த்தர் அமர்ந்து அவைகளை கை கொள்ள நாம் ஒப்புக்கொள்கிறோம். நமது உடன்படிக்கைகளை செய்து கை கொள்வது ரட்சிகரை போலவே நமது பொறுப்பின் ஒரு வெளிப்பாடு. ஒரு பிரசித்தம் பெற்ற துதிப்பாடலின் ஒரு சிறிய வாக்கியங்கள் அந்த எண்ணத்திற்காக முயற்சித்து சிறியதான சிறப்பாக சொல்லப்படுகிறது. நீர் விரும்புகிற இடத்துக்கு நான் போவேன், நான் சொல்ல வேண்டும் என நீர் விரும்புகிறதை நான் சொல்லுவேன், நான் எல்லாவற்றுக்கும் என நீர் விரும்புகிறாரோ அப்படியே நான் இருப்பேன். நாம் ஏன் உடன்படுக்கைகளை செய்து அதை கை கொள்ள வேண்டும்? உடன்படுக்கையை கை கொள்வதை பலப்படுத்தி ஆட்கொண்டு பாதுகாக்கிறது. உடன்படுக்கைகளை கை கொள்ளும் ஜனங்கள் மீது கர்த்தர் அருளிய சுவிசேஷ ஆசீர்வாதங்களை நேபி தரிசனத்தில் கண்டான். நேபி ஆகிய நான் தேவ ஆட்டுக்குட்டியானவரின் வல்லமே கர்த்தருடைய உடன்படுக்கையின் மக்கள் மீது இறங்க கண்டேன். அவர்களை நீதியாலும் மகா மகிமையில் இருக்கிற தேவனுடைய வல்லமையினாலும் ஆயுதம் தரித்தவர்களாக இருந்தார்கள். ஒரு அன்பான புதிய நண்பரை சமீபத்தில் நான் சந்தித்தேன். அவருடைய ஆலய தரிப்பு தலையை அவர் பெற்றுக்கொண்ட பின்பு முன்பு அவர் போராடி கொண்டிருந்த சோதனைகளை தடுக்க ஆற்றலுடன் பலப்படுத்ததாக அவர் உணர்ந்ததாக சாட்சியளித்தவர் ஒரு இளம் சகோதரி. நமது உடன்படிக்கைகளை நாம் கை கொள்ளும் போது ஒருவருக்கொருவரின் பாரங்களை சுமக்க உதவ நாம் தைரியத்தையும் பலத்தையும் கூட பெறுகிறோம். உள்ளம் உடைந்த ஒரு சகோதரிக்கு உலக பிரகாரமான கடினமான சவாலை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு மகனாயிருந்தான். உடன்படிக்கைகளை கை கொள்கிறவர்களுக்காக அவருடைய ஒத்தாசை சங்கத்தில் அவருக்கு நம்பிக்கை இருந்ததால் அவருடைய மகனுக்காக உபவாசித்து ஜெபிக்க தைரியமாக அவர்களை அவர் அழைத்தார். இத்தகைய ஜபகங்களை அவருடைய சகோதரிகளிடமிருந்து அவர் கேட்டிருந்தால் நலமாயிருக்கும் என மற்றொரு சகோதரி சொன்னார். பல ஆண்டுகளுக்கு முன் அவருடைய மகன் போராடி கொண்டிருந்தான். இந்த பாரத்தை சுமக்க அவருடைய குடும்பத்தினருக்கு அவர்களை அழைக்க அவர் எவ்வளவு விரும்பியிருக்கிறார். இரட்சகர் சொன்னார், நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்புகளாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். சகோதரிகளே, நம் அனைவருக்குமே சுமப்பதற்கு பாரங்களும் பகிர்ந்து கொள்ள பாரங்களும் இருக்கின்றன. ஒருவரில் ஒருவர் பாரங்களை சுமக்க ஒரு அழைப்பு நமது உடன்படிக்கைகளை கை கொள்ள ஒரு அழைப்பாகும். முதல் ஒத்தாசை சங்க சகோதரிகளுக்கு லூசி மே ஸ்மித் ஆலோசனை முன்பு எப்போதையும் மிக பொருத்தமாயிருக்கிறது. நாம் எல்லோரும் பரலோகத்தில் ஒன்று சேர அமர்ந்திருக்கும்படியாக நாம் ஒருவருக்கொருவர் அன்புடன் பராமரிப்பு ஒருவரில் ஒருவர் கண்காணித்து ஒருவரில் ஒருவர் அறிவுரை பெறுவோம். இது உடன்படிக்கைக்கு கை கொள்ளுதலும் அதன் சிறப்பின் விசாரிப்பு போதகமாகும். ஒரு கலகக்கார மகனுக்கருதில் தீர்க்க தரிசிய ஆல்மாவும் கூட பாரத்தை சுமக்க வேண்டியிருக்கிறது என மார்மன் புத்தகம் நமக்கு நினைவூட்டுகிறது. ஆனால் கர்த்தரிடத்தில் ஆழமாக மனமாறி ஒருவரில் ஒருவரின் பாரங்களை சுமப்பதென்றால் என்னவென அறிந்திருந்த சுவிசேஷத்தில் உடன்படிக்கையை கை கொள்கிற சகோதர சகோதரிகளிடம் இருக்க ஆல்மா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். அவருடைய மகனின் சார்பில் அல்மாவின் ஜெபங்களில் மகா விசுவாசத்தை பற்றி பேசுகிற மொசாவியின் வசனம் நமக்கு பிரசத்தமாயிருக்கிறது. ஆனால் கர்த்தர் தம் ஜனங்கள் விண்ணப்பங்களையும் தம் தாசனாகிய அல்மாவின் விண்ணப்பங்களையும் கேட்டிருக்கிறார் என வரலாறு உரைக்கிறது. மனந்திரும்பிய ஆத்மாவிற்கும் எப்போதும் கர்த்தர் சந்தோஷப்படுகிறார் என்னும் அறிவோம். ஆனால் எல்லாருக்கும் மேலாக உடன்படிக்கை செய்வதில் கை கொள்ளுவோம். ஆலோசனை நமது பிள்ளைகள் பின்பற்ற நாம் விரும்புகிறோம். ஆசாரித்துவ மற்றும் துணிச்சங்க தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் ஒரு சிந்தனையை தூண்டு நேர்மையான கேள்வி சமீபத்தில் எழுந்தது. 8 வயதானவர்கள் உடன்படிக்கையை மேற்கொள்ள உண்மையிலேயே நாம் எதிர்பார்க்கிறோமா? நாங்கள் ஒன்று கூடி ஆலோசித்த போது பரிசுத்த ஞானஸ்தான உடன்படிக்கைகளை செய்யவும் கை கொள்ளவும் பிள்ளைகளை ஆயுதப்படுத்துவது ஒரு எளிய வாக்களிப்பை செய்யவும் கை கால கொற்றும் அவர்களுக்கு ஒரு வழியாயிருக்கும் என ஆலோசிக்கப்பட்டது. தங்களுடைய பிள்ளைகளின் தேவைகளை சகித்து சந்திக்க எவ்வாறு சிறப்பாக கற்றுக்கொள்வது என்பதை அறிந்து கொள்ள விசுவாசமிக்க பெற்றோர்கள் உரிமைப்பட்டவர்கள். பெற்றோர்கள் தனிப்பட்ட வெளிப்படுத்துதலை நாடி அதன்படி நடந்து ஒன்று சேர்ந்து ஆலோசித்து சுவிசேஷத்தின் எளிய கொள்கைகளை நிர்வகித்து போதிக்கும் போது தங்களுக்கு குடும்பங்களை பலப்படுத்துவதாக இருக்கும். ஒரு எளிய பாடல் மூலமாக வாக்களிப்பை கை கொள்ளுகிற தாத்தா முக்கியத்துவத்தை என்னுடைய புத்திசாலம தாத்தா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த பாடல் இப்படியாக இருந்தது. ஒரு வாக்களிப்பை செய்வதற்கு முன் அது முக்கியதானது என்பதில் கருத்தில் கொள்ளவும், பின்னர் அதை செய்த பின்பு அதை உங்கள் இருதயத்தில் பொறித்துக் கொள்ளுங்கள், உங்கள் இருதயங்களில் பொறித்துக் கொள்ளுங்கள். அன்புடன் பொறுப்புடன் ஆற்றலுடன் அந்த சிறிய பாடலை கற்றுக் கொடுக்கப்பட்டது. எனக்கு தெரிந்த ஒரு புத்திசாலியான தாய் தனது உடன்படிக்கைகளை கை கொள்வதில் அவருடைய முயற்சிகளை வேண்டுமெனரனே தனது பிள்ளைகளை சேர்த்திருந்தார். அன்றா வீட்டாரின் நண்பர்களின் தொகுதி அங்கத்தினர்களின் பாரங்களை அவர் சந்தோஷுடன் சுமந்து ஆறுதல் வேண்டி நிற்போரை தொற்றினார். சமீபத்தில் தனது தகப்பனை இழந்த தனது சிறிய தோழிக்கு எவ்வாறு சிறப்பாய் ஆறுதலிக்க முடியும் என அறிந்து கொள்ள உதவி கேட்டு சமீபத்தில் அவருடைய சிறிய மகள் வந்ததில் ஆச்சரியமில்லை. அவருடைய தோழிக்கு ஆறுதல் அளிக்க அவளுடைய விருப்பமும் செயல்களும் அவருடைய ஞானஸ்தான உடன்படிக்கையை கை கொள்ள ஒரு வழியாய் இருந்ததென போதித்து அது ஒரு சரியான அமைப்பாகும். அவர்களுடைய ஞானஸ்தான உடன்படிக்கையை அவருடைய முதன் உடன்படிக்கையாக கை கொள்ள நாம் அவரிடம் எதிர்பார்க்கவில்லை என்றால் ஆலை உடன்படிக்கையை செய்ய கை கொள்ளவும் பிள்ளைகளிடத்தில் நாம் எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மூப்பா ரிச்சர்ட் ஸ்காட் சொன்னார், சுவேஷம் போதிக்கப்படுகிற உடன்படிக்கைகள் கை கொள்ளப்படுகிற அன்பு நிறைந்திருக்கிற கிறிஸ்து மயமாயிருக்கிற ஒரு வீட்டின் ஆற்றலை உலகத்திற்கு நம்மால் வழங்கப்படுகிற மகத்தான ஆசீர்வாதங்கள் ஒன்றாயிருக்கும். ஆலய சிபாரிசு ஒன்றுக்கு தகுதி பெற இருப்பதென்றால் என்னென்ன ஒன்று சேர்ந்து நாம் கண்டுபிடிக்கலாம்? பரிசுத்த ஆவியானவருக்கு எவ்வாறு செவி கொடுக்கலாம் என ஒன்று சேர்ந்து நாம் கண்டுபிடிக்கலாம். வெளிப்படுத்துவதால் ஆலய தரிப்பில் பெறப்படுகிறது என்பதால் அந்த முக்கியமான திறனை நாம் அறிந்து கொள்வது அவசியமாகிறது. ஞானஸ்தானம் மற்றும் திருவிருந்தின் பரிசுத்த அடையாளங்களுடன் ஆரம்பித்து அடையாளங்களை பயன்படுத்துவதன் மூலமாக எவ்வாறு கற்றுக்கொள்ளலாம் என்று ஒன்று சேர்ந்து நாம் கண்டுபிடிக்கலாம். சரீரம் என பரிசுத்தமானது, சில சமயங்களில் ஏன் அது ஆலயத்திற்கு குறிப்பிடப்படுகிறது? ஆலய உடைகளில் பரிசுத்தன்மைக்கு நாகரீக உடையையும் முடி அலங்காரமும் எவ்வாறு சம்பந்தப்படுகிறது என ஒன்று சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். வேதங்களில் சந்தோஷத்தை திட்டத்தை நாம் கண்டுபிடிக்கலாம். பரலோக பிதாவின் திட்டத்திலும் வேதாங்களில் உள்ள பாவ நிவர்த்தியிலும் நாம் அதிக பிரசித்தமாகும் ஆலய தொழுகை அதிகமரிக்கும். நமது முன்னோர்களின் கதைகளை நாம் ஒன்று சேர்ந்து அறிந்து கொள்ளலாம். குடும்ப வரலாற்றை அட்டவணையை ஆராய்ந்து மறித்து போன நமக்கு அன்பானவர்களுக்கும் பதிலளிய ஆலயப்படியை நட்பிடிக்கலாம். தரிப்பித்தல், நியமம், நுத்தரித்தல், ஆசாரித்தும், திறவுகோள்கள் மற்றும் ஆலய தொழுகைக்கு சம்பந்தப்பட்ட பிற வார்த்தைகளால் போன்ற பதங்களுக்கு அர்த்தத்தை நாம் ஒன்று சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். உடன்படிக்கைகளை கை கொள்ள நாங்கள் வீட்டுக்கு திரும்புகிறோம் என பரலோக பிதாவோடு உடன்படிக்கையை செய்ய நாங்கள் ஆலயத்திற்கு போகிறோம் என நாம் போதிக்கலாம். நாம் போதித்த போது நல்லது, சிறந்தது, மிகச்சிறந்தது என்பதன் கருத்தை நாம் நினைவில் கொள்வோமாக. ஆலயத்தை பற்றி நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது நல்லது. அவர்களை ஆயுதப்படுத்தி உடன்படிக்கைகளை செய்யும் கை கொள்ளவும் அவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பு சிறந்தது. நம்முடைய சொந்த ஞானஸ்தானம் மற்றும் ஆலய உடன்படல்களை நாம் கவனமாக சாத்திருக்க வேண்டும் என எடுத்துக்காட்டால் அவர்களுக்கு காட்டுவது மிகச்சிறந்தது. சகோதரிகளே, உடன்படிக்கையில் பாதனுடைய முன்னேறி செல்ல பிள்ளைகளை நாம் போஷித்தது, போதிப்பது, ஆயுதப்படுத்துவது, இரட்சிப்பின் பணியில் நமது முக்கிய பாத்திரத்தை நாம் உணர்கிறோமா? நமது உடன்படிக்கைகளை நாம் மதித்து கை கொள்ளும் போது அப்படி செய்ய வேண்டும். மெய்யான சந்தோஷத்திற்கு உடன்படிக்கையில் கை கொடுதல் அத்தியாவசியமானது. தலைவர் மார்சன் போதித்தார், பரிசுத்த உடன்படிக்கைகள் நம்மால் கௌரவிக்க வேண்டும். அவைகளுக்கு உண்மையாயிருந்தால் சந்தோஷத்திற்கு ஒரு அவசியமானதாக இருக்கிறது. நாங்கள் மகிழ்ச்சியின் பிரகாரமாய் வாழ்ந்து வந்தோம் என நேப்பியில் அது உரைத்தது. இதே அதிகாரத்தின் ஆரம்பத்தில் நேபியும் அவனுடைய ஜனங்களும் ஒரு ஆலயத்தை கட்டியதை நாம் அறிந்து கொள்கிறோம். நிச்சயமாக அவர்கள் சந்தோஷமாக உடன்படிக்கை கை கொள்கிறார்களே. ஆனால் இதோ இக்காலத்தில் மரோனினி நாட்களை காட்டிலும் ஒரு அதிக மகிழ்ச்சியான ஒரு காலம் நேபியின் ஜனங்களுக்கு நேபியின் நாட்கள் முதற்கொண்டு ஒருபோதும் இருந்ததில்லை என ஆல்மாவில் நாம் படிக்கிறோம். ஏன்? அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வதிலேயே உண்மையாய் இருந்தார்கள் என முந்தைய வசனத்தில் மீண்டும் நாம் அறிந்து கொள்கிறோம். உடன்படிக்கைகளை கை கொள்கிறவர்கள் கற்பனை கை கொள்கிறார்கள். இப்பொழுதும் ஜனங்கள் வார்த்தைகளை ஞானஸ்தான உடன்படி விவரிக்கப்பட்ட வார்த்தைகள் அர்த்தம் கேட்ட போது அவர்கள் மகிழ்ச்சியால் கைகளை தட்டி, இதுவே எங்களுடைய இருதயத்தில் விருப்பமாயிருக்கிறது என்ற வேத வசனம் எனக்கு பிடிக்கும். அவர்கள் இருதயங்களை விருப்பம் எனக்கு பிடித்தது. தங்களுடைய உடன்படிக்கையை செய்யவும் கை கொள்ளவும் அவர்கள் மகிழ்ச்சியோடு விரும்பினார்கள். இன்று நான் திருவிருந்தில் பங்கேற்கப் போகிறேன் என ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு இளம் சகோதரி மகிழ்ச்சியுடனே ஆரவரித்தாள். கடைசியாக நாம் எப்போது அந்த தருணத்திற்காக மகிழ்ச்சி அடைந்தோம் அதை நாம் எப்படி காண்பிப்போம்? எப்போதுமே இரட்சகரை நினைவு கூறுவதாலும் அவருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிப்பதையும் சேர்ந்து அவருடைய கற்பனைகளை எப்போதுமே கை கொள்வதாலும் இதை நாம் செய்கிறோம். எப்போதுமே நமது தனிப்பட்ட மற்றும் குடும்ப ஜபங்களை ஏற்படுத்தாலும், தினசரி வேதங்களை படிப்பதாலும், வாரந்தர குடும்ப மாலையிலும் அவரை எப்போதும் நினைவு கூறுவதால் இதை நாம் செய்கிறோம். இந்த முக்கிய காரியங்களே நாம் தவறும் எப்போதும் அல்லது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் போதும் நாம் மனம் திரும்பி மீண்டும் ஆரம்பிப்போம். நமது உடன்படிக்கைகள் மகிழ்ச்சியோடு செய்து கை கொள்வது முக்கிய பரிசுத்தம் மற்றும் பிதாவிடம் உள்ள சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய இரட்சிப்பின் நியமங்களுக்கு மதிப்பளித்து உயிரூட்டுகிறது. நியமங்களும் உடன்படிக்கைகளும் ஆவிக்குரிய மயிர்கற்கள் என தலைவர் ஹென்றி பி ஐரிங் குறிப்பிட்டிருந்தார். அவர் போதித்தார், பிற்கால பரிசுத்தவான்கள் உடன்படிக்கையின் மக்கள். ஞானஸ்தானம் நாளிலிருந்து நமது வாழ்க்கை ஆவிக்குறிக்கு மயில்கிடையே தேவனோடு நாம் வாக்களிப்பை செய்கிறோம். அவர் நம்மோடு வாக்களிப்புகளை செய்கிறார். அவருடைய அதிகாரம் பெற்ற ஊழியக்காரர் மூலமாக அவருடைய வாக்களிப்புகளை அவர் எப்பொழுதுமே வழங்குகிறார். நமது உடன்படிக்கைகள் கை கொள்வது இரட்சகத்தை நமது பரலோக பிதாவிடத்திலிருந்து இருக்கிற நமது அன்பை காட்டுகிறது. நமது உடன்படிக்கைகளை கை கொள்வதில் நாம் அதிக சிரத்தையுடனாய் இருக்க வேண்டும் என எல்லா காரணங்களையும் விட எல்லாவற்றையும் விட இந்த காரணமே கண்டிப்பானது. அது அன்பு. அன்பின் கொள்கையை நாம் கருத்தில் கொள்ளும் போது பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு வசனம் என்னுடைய இருதயத்தை தொட்டது. யாக்கோபு ரேச்சலுக்கு 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலேயே இந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றியது. இதை நாம் படிக்கும் போது யாக்கோபு ராகலின் வேதகாம காதல் கதையில் நம்மில் யாரால் அசைக்க முடியாமல் இருக்க முடியும்? சகோதரிகளே, அந்த வகையான ஆழமான அற்பமான அன்புடன் நமது உடன்படிக்கைகளை நாம் கை கொள்வோகிறோமா? பரலோகத்தில் உள்ள அவருடைய பிதாவினுடன் அவருடைய உடன்படிக்கைகளை கை கொள்ளவும், உலகத்தின் பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய அவருடைய தெய்வீக ஊழியத்தை நிறைவேற்றவும் ஏன் இரட்சகர் வாஞ்சியுள்ளவராக இருந்தார்? அது பரலோகத்தில் உள்ள அவருடைய பிதாவிடத்திலும் நம்மிடத்தில் அவருக்குள்ள அன்பினாலே பாவங்களை, உள்ளத்தின் வேதனைகளை, வியாதிகளை, உலகத்தின் குறைபாடுகளை, இந்த வாழ்க்கையிலே நியாயமில்லாதவளை அறுத்தையும் சுமக்க அவருடைய ஒரே பேரனான பரிபூர்ணான குமாரர் விளக்கத்திற்கு அப்பாற்பட்ட வேதனையை அனுபவிக்கும்படி பிதா ஏன் அனுபவித்தார்? இந்த வார்த்தைகளில் நாம் பதியுலகத்திற்கும் தம்முடைய ஒரே பேரான குமாரியை தருந்தலில் வேந்தி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நமக்காக செய்யப்பட்ட மீட்பின் மூலமாக நம்முடைய அநேக ஆசீர்வாதங்களை நாம் முழுமையாக பாராட்டினால் ஆர்வத்துடனும் விருப்பத்துடனும் நாம் செய்யாமல் இருக்கிற எதையும் நம்மிடம் கர்த்தரால் கேட்க முடியாது. தலைவர் ஜோசப் பில்டிங் ஸ்மித்தால் கொடுக்கப்பட்ட இந்த உரையின்படி உடன்படிக்கையை கை கொள்வது நமது இரட்சகரும் மீட்பருமானரின் விளங்க முடியாத, அளவிட முடியாத பாவ நிவர்த்திக்காகவும், பரலோகத்தில் உள்ள நமது பிதாவின் பரிபூர்ண அன்பிற்காகவும் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவது ஒரு வழி. மூப்பார் தொடர்ந்து சொன்னார், நியாயத்தின் தீர்ப்பதின் நாளில் நமது அனுபவம் எப்படி இருக்கும் என எனக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனால் அந்த உரை ஆடலின் ஒரு கட்டத்தில் பேதுருந்தும் கிறிஸ்து கேட்ட, நீ என்னை நேசித்தாயா என அதையே தேவன் நம்மிடம் கேட்கிறிருந்தால் நான் ஆச்சரியப்படுவேன். எவ்வளவு மகிழ்ச்சியுடன் நமது உடன்படிக்கைகளை நாம் கை கொள்கிறோம் என்ற அளவை பயன்படுத்தி நாம் எவ்வளவு இரட்சகரை நேசிக்கின்றோம் என்பதை மதிப்பிட இன்றிரவு நம் ஒவ்வொருவரையும் நான் அழைக்கிறேன். இரட்சகர் சொன்னார், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். நமது அன்றாட வாழ்க்கையில் நம் அனைவருக்குமே இவ்வாறு இரட்சகரின் ஒரு ஒழுங்கான வெளிப்படுதல் தேவையாயிருக்கிறது. கடந்த காலத்தில் வழிவிலகி போனவர்களுக்கு கூட அல்லது தற்போது போராடி கொண்டிருப்பவர்களாக நமது தலைவர் மேல் நல்ல சவாரின் கை கொடுப்பதை உணர்ந்து முடிந்தது. வா, இனியும் நீ கட்டப்படவில்லை, நீ சுதந்திரமாக போகலாம் என்று சொல்வதன் அவரது குரலை கேட்க முடியும் என்பதை நாம் நினைவு கூறுவோமாக. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னவர் இரட்சகர். அவரால் அப்படி சொல்ல முடியும், ஏனெனில் அன்புடன் அவர் அவருடைய உடன்படிக்கைகளை கை கொண்டார். பின்னர் நாம் அப்படி செய்வோமா என்பதே கேள்வி. விசுவாசத்துடன் உற்சகமான இருதயங்களுடன் உடன்படிக்கையை கைகொள்பவர்களுக்காக மிகுந்த ஒரு விருப்பத்துடன் நாம் முன்னேறி செல்வோமாக. பரலோகத்துள்ள நமது பிதாவிடமும் நமது இரட்சகரையின் நாம் அன்பை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த அன்புடன் இருவரையும் நான் சாட்சியளிக்கிறேன். ஆமென்.